சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
பிரித்தானியர்கள் நியூ சவுத் வேல்ஸ் காலனியை நிறுவி சிட்னி நகரில் குடியேற ஆரம்பித்தார்கள் என்று கடந்த வாரம் பார்த்தோம். சிட்னியில் ஆரம்பித்தவர்கள் ஆஸ்திரேலியா என்ற கண்டம் முழுவதும் எப்படி சென்றடைந்தார்கள் என்பதை இன்று பார்ப்போம்.
சரி, சிட்னியில் முதன் முதலில் குடியேற ஆரம்பித்தார்கள் என்றால் மற்ற மாநிலங்கள் எப்படி உருவாகின என்று யோசிப்பீர்கள் இல்லையா? பிரித்தானியர்கள் ஆரம்பித்த நியூ சவுத் வேல்ஸ் காலனி இப்போதுள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை விட மிகப்பெரிய அளவிலானது. ஏன்? பிரித்தானியர்கள் குடியேறிய இடம் எல்லாமே நியூ சவுத் வேல்ஸ் காலனி தான். அது அப்போது முதலில் தற்போது டாஸ்மேனியா என்று அறியப்படும் வான் டீமன்ஸ் லேண்ட் என்ற தீவை பற்றி பார்ப்போம். பெருகி வந்த கைதிகளை சமாளிக்க வேண்டும், அது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், மற்றைய தேசத்தவரை அங்கு குடியேறாமல் தடுக்க வேண்டும். அதற்காக என்ன செய்தார்கள்? அந்த தீவிற்கு 1803 கைதிகள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அது பெருகி பெருகி 1825 அது ஒரு தனி கொலனியாகவே பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்தது இப்பொழுது மேற்கு ஆஸ்திரேலியா என்று அறியப்படும் இடம். 1827 முன் பிரெஞ்சு நாட்டவர் சிலர் அந்த இடத்தில் குடியிருந்தார்கள். 1827 ஜனவரி 21 மேஜர் எட்மண்ட் லாக்கியர் பிரித்தானிய கொடியை நாட்டி 110 சதுர கிலோமீட்டர் இடத்தை பிரித்தானியாவிற்கு சொந்தமானது என்று அறிவித்தார். 1829 ஸ்வன் நதிக்கு மேற்கு புறமான பகுதி அனைத்தும் பிரித்தானியர் வசமானது. மற்றைய மாநிலங்கள் எல்லாமே நியூ சவுத் வேல்ஸ் காலனியின் ஒரு அங்கமாக இருந்தன. ஆனால் இப்பொழுது மேற்கு ஆஸ்திரேலியா என்று அறியப்படும் இடத்தில் இருந்த ஸ்வன் ரிவர் காலனி ஒருபோதும் நியூ சவுத் வேல்ஸ் காலனியின் ஒரு அங்கமாக இருந்ததில்லை. பூர்வீக மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பது எமக்கு இப்பொழுது உறுதியாக தெரிந்தாலும் பிரித்தானியா கொலனி அமைத்திருக்கும் மண்ணில் இதற்கு முன்னர் யாரும் வாழ்ந்ததில்லை என்றும் இதற்கு முன் யாராவது ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியிருந்தால் அது செல்லுபடியாகாது என்றும் 1835 கவர்னர் பர்க் தனது கொலனி அதிகாரிகளுக்கு ஒரு ஆணை பிரசுரித்தார். அந்த ஆணையின்படி இந்த நிலப்பரப்பில் பிரித்தானிய அரசின் அனுமதியின்றி வாழ்ந்தால் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆக பிரித்தானிய அரசின் அனுமதியுடன் தான் ஒருவர் நிலத்தின் மேல் உரிமை கொள்ள முடியும். கைதிகளை கொண்ட கொலனி இந்த நிலப்பரப்பில் பெருகிக் கொண்டிருந்த வேளை இராணுவ அதிகாரிகள் இங்கிலாந்திற்கு திருப்பிச் சென்று நியூ சவுத் வேல்ஸ் காலனி குறித்து சிலாகித்து பேச அங்கிருந்த சில நில உடைமையாளர்களுக்கும் சாகசங்கள் செய்ய விரும்பியவர்களுக்கும் ஒரு ஆசை பிறந்தது. தாமும் ஏன் இந்த சூரிய ஒளி நிறைந்த நாட்டிற்கு குடிபெயரக்கூடாது என்ற ஆவல் கொண்டார்கள். கைதிகள் யாரும் இல்லாத ஒரு கொலனியாக தெற்கு ஆஸ்திரேலியா காலனி 1836 நிறுவப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தின் பல்வேறு பிரிவினரும் தமது நம்பிக்கைகளை பயமின்றி பயிற்சி செய்ய தெற்கு ஆஸ்திரேலிய காலனி பல்வேறு இடங்களிலும் இருந்த மக்களை வரவேற்றது. அதுதான் தெற்கு ஆஸ்திரேலியா.
Come to your senses. Come to South Australia.
1825 தற்போது நோர்தர்ன் டெரிட்டரி என்று அறியப்படும் பிரதேசம் ஒரு தனி மாகாணமாக ஆனால் நியூ சவுத் வேல்ஸின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 1841 நியூசிலாந்து நியூ சவுத் வேல்ஸ் காலனியிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1851 விக்டோரியா, 1859 குயின்ஸ்லாண்ட் என்று தனி கொலனிகளாகின. 1863 நோர்தர்ன் டெரிட்டரி தெற்கு ஆஸ்திரேலியாவின் நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த தனி கொலனிகள் பிரித்தானிய அரசுடன் நேரடி தொடர்பை வைத்திருந்தாலும் ஒரு கொலனியிலிருந்து இன்னொரு கொலனிக்கு செல்வதற்கு சில சிக்கல்கள் இருந்தன. ரயில் வண்டிகளின் தண்டவாளத்தின் அளவுகள் வித்தியாசமானவையாக இருந்தமையால் நீங்கள் 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது. அப்படி பயணித்தாலும் எல்லைகளில் கடவுச்சீட்டை காட்டி அனுமதி பெற வேண்டும். கொலனிகள் ஒவ்வொன்றும் தத்தமது வரிகளை வசூலித்து கொண்டிருந்தன. 1 கொலனியிலிருந்து மற்றைய கொலனிக்கு வியாபாரம் செய்வது என்பது ஒரு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது போல என்ற நிலை. சட்டங்கள் வேறு வேறு, தபால் தலைகள் வேறு வேறு. இந்த நிலையை மாற்றுவது தம் எல்லோருக்கும் நல்லது என்று சில கொலனி தலைவர்கள் 1890 கூட ஆரம்பித்தார்கள். அவர்களில் முக்கியமானவர் ஹென்றி
பார்க்.
பல தடவைகள் இந்த கொலனி தலைவர்கள் கூடி பேசினாலும் மேற்கு ஆஸ்திரேலியா ஒரு கூட்டாட்சியை அமைப்பதற்கு பல காலம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இருந்தாலும் நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லாண்ட், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் டஸ்மேனியா கொலனிகளுடன் சேர்ந்து கூட்டாட்சியை அமைப்பதற்கு 1900 பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கோரிக்கையை முன்வைக்க அது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது. இதேவேளை மேற்கு ஆஸ்திரேலியாவையும் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் சிலர் உறுதியாக நம்பினார்கள். பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன் விளைவாக கூட்டாட்சியை அமைப்பதற்கான சட்டம் 1901 ஜனவரி 1 அமுலுக்கு வரும் முன்னர் மேற்கு ஆஸ்திரேலியாவும் அதில் பங்கு கொள்ள இணக்கம் தெரிவித்தது. 1901 ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவானது.
உருவான புதிய நாடு ஆஸ்திரேலியா எப்படியான அரசை அமைத்துக் கொண்டது என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை, குரல் கொடுத்தவர் கீர்த்திகா குலசிங்கம், நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.